கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன்.
உயிர் நோக்கு திருவருட்பயன் 41வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் எனும் பெருந்தத்துவத்தை நமக்கு அறிமுகம் செய்து அந்த தத்துவத்தை நாம் உணரும்படி செய்த உண்மை விளக்க நூலாசிரியர் மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை உச்சிமேல் சூட்டி உவக்கின்றேன். அந்த நூலுக்கு எளிமையாக உரை செய்து நமக்கு நம்மை கைப்பிடித்து அழைத்து சென்ற ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் திருவடிகளுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். தற்போது நாம் சந்தான குரவருள் ஒருவரான உமாபதி சிவாச்சாரியார் என்கின்ற பெரியவர் இயற்றிய திருவருட்பயன் என்கின்ற நூலை கற்றுக்கொண்டிருக்கிறோம். உமாபதி சிவாச்சாரியார் தில்லைவாழந்தினர்களில் ஒருவர். மறைஞான சம்பந்தரை குருவாக ஏற்று யோக ஞான மார்க்கத்துக்குள் நுழைந்தவர். சித்தாந்த நூல்கள் 14 எட்டினை செய்தவர். அந்த 8 நூல்களும் சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகின்றன. அந்த நூலிலே மிக எளிமையான உண்மை விளக்கத்திற்கு தொடர்ந்து கற்கக்கூடிய நூலாக திருவருட்பயன் சைவ சித்தாந்த அறிஞர்களால் கருதப்படுகிறது. அந்த திருவருட்பயனுக்கு உரை செய்து நாம் படிக்கிற உரையாசிரியர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மறைந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் என்கின்ற அறிஞருடைய உரையைத்தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த திருவருட்பயனை நட்குஞ்சரக்கன்று நன்னிற்கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற காப்புச் செய்யலோடு உரைய நூலாசிரியர் தொடங்குகிறார். 10 அதிகாரங்களும் திருக்குறளைப் போலவே ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்களுமாக 100 குறள்களை கொண்டதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. நம்முடைய உரையாசிரியரின் கருத்துப்படி திருவருள் என்பதற்கு 5 அதிகாரமும் பயன் என்பதற்கு 5 அதிகாரமுமாக இது பிரித்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இந்த நூலுக்குள்ளே நாம் நுழைகிற பொழுது உள்பொருள் 3 விளக்கம் செய்வதாக முதல் 3 அதிகாரங்களும் அமைகின்றன. 13 உயிரவை நிலை, இருள்மல நிலை என்று 3 அதிகாரங்களிலேயும் உள்பொருளாகிய சிவத்தையும் ஆன்மாவையும் மலங்களையும் விளங்கப்படுத்துகிறார். இருள்மல நிலை என்று பெயரிடப்பட்டிருந்தாலும் மும்மலமும் அந்த அதிகாரத்திலே விளங்கப்படுத்தப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இப்பொழுது 4வது அதிகாரத்துக்குள்ளே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 4வது அதிகாரம் அருளது நிலை என்று இறைவனுடைய ஞானாசக்தியாகிய அந்த சக்தியினுடைய விவரங்களை பற்றி சொல்வதாக இந்த அதிகாரம் அமைகிறது. அருள் இறைவனுடைய திருவருட்சக்தி தான் நமக்கு திரோதான சக்தியாக இருந்து உலகியலிலே நம்மை மூழ்கடித்து இன்ப துன்ப அனுபவங்களை தர செய்து அனுபவங்களை ஏற்படுத்தி ஆன்ம முதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஆன்ம முதிர்ச்சி ஏற்பட்ட பிறகு அதுவே திருவருட்சக்தியாக மாறி இறைவனிடம் நம்மை சேர்ப்பிக்கிற காரணத்தினாலே உலகியல் வாழ்க்கைக்கும் இறைவனோடு சேர்வதாகிய அருளியல் வாழ்க்கைக்கும் துணையாக இருப்பது இந்த அருட்சக்தி தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அருட்சக்தியை நாம் உணரவும் அறியவும் அதை எப்படி அடையவும் வேண்டும் என்பதை பற்றி இந்த அதிகாரத்திலே விரைவாக சொல்லுகிறார். எப்படி உலகியலிலே ஒரு பொருளை நாம் விரும்பி விட்டோமானால் அதை தவிர வேறு எதிலும் நாட்டம் செல்லாமல் முழு மனதையும் செலுத்தி அந்த பொருளுக்காக ஏங்குகிறோமோ அதுபோல திருவருளுக்காக ஏங்க வேண்டும் என்று இந்த குறள் தொடங்குகிறது. அருளின் பெருமை என்று அந்த குறளுக்கு பெயரிடுகிறார் உரையாசிரியர். அடுத்ததாக திருவருளின் பயன் என்ற விவரம் சொல்லப்படுகிறது. அருளின் அறிவு பெறப்படாது என்பது 3வது குறள் தலைப்பு. ஆன்மாக்கள் அருளை அறியாமைக்கு காரணம் அருள் நம்மை சூழ்ந்திருக்கத்தக்கதாகவும் திருவருளுடைய திருவருள் சூழத்தக்கதாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திருவருளை நாம் அறிவதில்லை. அதற்கு என்ன காரணம் என்கின்றதை உவமைகள் மூலம் விளங்கப்படுத்துகிறார். அதற்கு பிறகு அருளை நாட வேண்டும் என்று ஒருவன் தலைப்பட்டு விட்டால் அதை எளிதில் அறிந்து கொள்ள முடியும் என்ற செய்தி சொல்லப்படுகிறது இரண்டு குறள்களாலே. இனி இன்றைக்கு நாங்கள் படிக்க வேண்டிய குறளாகிய எட்டாவது குறள், எட்டாவதா ஒன்பதாவதா?
ஒன்பதாவது.
ஒன்பதாவது குறள் அருளை அறியும் வழி என்கின்ற விவரத்தை சொல்லப் போகிறார். திருவருளை நாம் எப்படி அறிவது? ஆகவே இந்த குறள் முக்கியமானது இந்த அதிகாரத்தை பொறுத்தளவிலே. திருவருளுடைய விவரம், அதை நாம் அறியாமல் இருப்பதற்கெல்லாம் காரணங்களை எல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் இப்பொழுது திருவருளை அடைவதற்கான வழியை சொல்ல போகிறார். அந்த குறளுக்குள்ளே இன்றைக்கு நாம் நுழைவோம்.
திருவருள் பயன் குறள் எண் 39. குறள் தலைப்பு அருளை அறியும் வழி. பரப்பு அமைந்து கேள்மின் இது பார்க்கலன் மேல் பூங்கை கரப்பு அருந்த நாடும் கடன். கொண்டு கூட்டும் முறை பரப்பு அமைந்து கேள்மின் இது
பூனை என்று இருக்காது, பூஞ்சை என்று இருக்கும்.
பரப்பு அமைந்து கேள்மின் இது பார்க்கலன் மேல் பூங்கை கரப்பு அருந்த நாடும் கடன். பதவுரை பரப்பு அமைந்து கேள்மின், அதாவது ஞான நூல்களை கேட்கும் போது பரபரப்பில்லாமல் நிறைந்த ஊக்கத்தோடு அவதானித்து கேளுங்கள். அப்படியன்றி வேறு விஷயங்களில் மனத்தை விட்டால் மாறுபாடாக விளங்கி துன்பத்தை அடைவீர்கள். இது
முக்கியமான விஷயம் சொல்லுகிறார். எப்படி ஞான நூல்களை கற்க வேண்டும் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. நமக்கு படிப்பு என்பது, படிப்பினுடைய வழி என்பது மேற்கு நாட்டாரின் வழி என்பதாகவே ஆகிவிட்டபடியால் இந்த செய்திகளை நாம் விளங்குவதிலே அல்லது பின்பற்றுவதிலே சற்று சிரமப்பட வேண்டி இருக்கிறது. கற்கிற ஒரு மாணவன், அது ஞான நூல் மட்டும் என்றில்லை, நூல்களை கற்பது பற்றி சொல்கிற பொழுதே இலக்கண நூல்களிலே அதை விரிவாக சொல்கிறார்கள். எப்படி கற்க வேண்டும்? அதாவது ஐம்புலனும் நம்மை வேறு வேறு திசைக்கு இழுக்கும். கற்கிற பொழுது அவற்றை எல்லாம் அடக்கி புத்திக்கு மட்டும் செய்து போகும்படியாக மற்ற வாசல்களை எல்லாம் மூடிவிட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நம்முடைய உடம்பினுடைய, நான் முன்பும் திருக்குறள் வகுப்பிலே சொல்லியிருக்கிறேன், உடம்பினுடைய ஒவ்வொரு அசைவும் நம்முடைய புத்தியினாலே தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு விரலை அசைப்பதாக இருந்தால் கூட புத்தி உத்தரவிடத்தான் அந்த விரல் அசைகிறது. கற்கிற பொழுது புத்தி கல்விக்காக முழுவதுமாக தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு மையொட்டித்தாள் என்று சொல்வோமே, தொட்டவனே அப்படி உறிஞ்சுகிறது போல புத்தி கல்வியை உறிஞ்சி கொள்ள வேண்டும். அப்படியானால் புத்தியை வேறு வழிகளிலே செலுத்தக்கூடாது என்பது தமிழர்களுடைய பாரம்பரிய கல்வி முறை. இரு என இருந்து கேள் என கேட்டு அப்படி ஒரு வரிசையே சொல்வார்கள் இலக்கண நூல்களிலே. சித்திரப்பாவையின் அத்தக அடங்கி என்று அதற்கு விளக்கம் சொல்வார்கள். ஒரு ஓவியத்திலே ஒரு ஒன்றை வரைந்து விட்டால் அது எப்படி அசையாமல் இருக்குமோ அப்படி அசையாமல் இருந்து கல்வியை கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் கல்வி புத்திக்கு போகும். இன்றைக்கு அப்படி இல்லை என்று ஆகிவிட்டது. அதெல்லாம் அடிமைத்தனம். மாணவன் அவன் இஷ்டப்படி இருக்கலாம், அவன் நடக்கலாம் சிரிக்கலாம், ஆசிரியர் அதை சகித்து கொண்டு படிப்பிக்க வேண்டும் என்பதெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிற முறைமை. மேலை நாடுகளிலே வகுப்பிலே இருந்து மாணவனும் மாணவியும் முத்தம் கொடுத்து கொண்டிருந்தாலும் ஆசிரியர் பேசாமல் பாடம் சொல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய நியதியாக வைக்கிறார்கள். வாழ்க்கை அனுபவம் அதிகம் இல்லாத காரணத்தினாலே இவற்றை எல்லாம் சுதந்திரமாக அவர்கள் கருதுகிறார்கள். எந்த தொழில் செய்ய போகிறோமோ அந்த தொழிலுக்கேற்ப நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். கல்வி என்பதும் ஒரு தொழில்தான். கவிதை நமக்கு தொழில் என்றான் பாரதி. அதுபோல படிப்பை நீங்கள் தொழிலாக செய்ய வேண்டுமானால் அதற்கு ஏற்ற வகையிலே மற்ற சுதந்திரங்கள் எல்லாம் வேறு இடத்திலே. கல்வியிலே கல்விக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அதைத்தான் சித்திரப்பை. ஏனென்றால் உடம்பு அசைவுகள் இருந்தால் கல்வி உள்ளே போவது குறைந்துவிடும். இதை கட்டாயமாக ஒரு காலத்திலே வைத்திருந்தார்கள். நமக்கு முதல் தலைமுறை வரையும் இது வந்திருந்தது. வகுப்பிலே எப்படி ஒரு மாணவன் உட்கார வேண்டும், இருக்க வேண்டும் என்பது பற்றி எல்லாம் விவரங்கள் சொன்னார்கள். நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய ஆசிரியர் இலக்கண வித்தகர் அவர்கள் ஆலமரங்களுக்கு கீழே இருந்துதான் படிப்பார்களாம். அவருடைய குருநாதர் கணேசையர் அவர்கள் உட்கார்ந்திருக்க அவருக்கு எதிரிலேயே மாணவர்கள் அப்பொழுதெல்லாம் இப்போ கூரை கிரை வகுப்பு இது இப்போ ஏசியும் வேணும் என்று கேட்கிறார்கள். எந்த வசதியும் இல்லாமல் படிப்பு நோக்கி பசி இருக்கிறவனுக்கு வேறு ஒரு வசதியும் தேவைப்படாது, ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்து படிப்பார்களாம். அந்த நிலையில் தான் அவர்களுக்கு வகுப்பறை. ஆலமரம் பழுக்கிற காலத்திலே ஆலமரத்திலே இருந்து எறும்புகள் அந்த பழத்துக்கு போய் ஒவ்வொன்றாக விழுமா, ஆலமரத்திலே இருந்து அந்த எறும்புகள் விழுமா. தங்கள் மேலெல்லாம் எறும்புகள் விழுந்தாலும் தாங்கள் அசையாமல் இருந்து பாடம் கேட்க வேண்டுமா, இல்லாவிட்டால் ஆசிரியருக்கு கோபம் வந்து விடுமா. அவர் மேலும் எறும்புகள் விழுமா, அவர் பாடம் சொல்வதிலே இருந்து ஒரு இம்மியளவும் பிசகாமல் ஒவ்வொரு எறும்பாக விரல் மட்டும் பிடித்து அந்த பக்கம் விட்டு கொண்டு உயிரோடு அதை நசுக்க கூட மாட்டாராம், அப்படி பாடம் சொல்வாராம். அதுதான் படிக்கின்ற முறை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை மறந்து போகக்கூடாது, இது ரொம்ப முக்கியமானது. சாதாரண நூல் கற்பதற்கே இதுதான் ஒழுங்கு என்றால், ஞான நூல் கற்பதற்கு இந்த ஒழுங்கு எவ்வளவு அவசியமானது என்பதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. பரப்பமைந்து கேள்வி, எந்த விதமான பரபரப்பு புத்தியை அது அது நீங்கள் படித்து பார்க்கிற அனுபவம், படிக்க படிக்க அந்த அனுபவம் வருகிற பொழுது இதுக்கு அடுத்தது இன்ன வேலை என்று ஒரு வேலையுமே இருக்கக்கூடாது. அப்படி படிக்க வேண்டும், இனி போய் சமைக்க வேண்டும், அது போய் செய்ய வேண்டும், அங்கே போக வேண்டும், இங்கே போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலே கல்வி பலகீனப்பட்டு போகும். புத்தியை அப்படியே வெறுமையாக விட்டு படிக்க உட்கார வேண்டும். அப்போதுதான் படிக்கிற படிப்பெல்லாம் புத்தியிலே போய் உட்காரும். அதனால் தான் சொல்லுகிறார், பரப்பமைந்து கேண்மின் உத்தரவிடுகிறார், பரபரப்பில்லாமல் இருந்து படிப்பாயாக. அப்படி படிக்க தவறினால் அது எதுக்கு ஒப்பானது என்றால், பாட்கடல் மேல் பூஞ்சை கரப்பமைந்து நாடும் கடல் என்கிறார். பால்கடல் ஓரத்திலே பூனை உட்கார்ந்திருக்கிறது, பூனைக்கு ரொம்ப பிடித்த உணவு பால்தான். அது பால்கடல் பக்கத்திலேயே உட்காருகிற பொழுது அந்த பூனை என்ன செய்யும் என்றால், பாட்கடலில் இருக்கிற பாலை உண்ணாமல் கரப்பான் பூச்சி ஒன்று அந்த பக்கத்திலே ஓடினால் அதை பிடிக்க பாயுமா. அதுபோல ஞான நூல்களை படிக்கிற பொழுது பரபரப்பில்லாமல் படிக்காமல் அங்குமிங்கும் மனதை ஓட விடுவதென்பது இந்த பூனையினுடைய செயலுக்கு ஒப்பானது என்று இந்த குறளிலே விளங்கப்படுத்துகிறார். கரப்பமைந்து நாளும் நாடும் கடன் என்று முடிக்கிறார். பரப்பமைந்து கேள்மின் இது உத்தரவு. அப்படி கேட்காத பட்சத்திலே அது எதற்கு ஒப்பானது என்றால், பாட்கடல் மேல் பூஞ்சை கரப்பமைந்து நாடும் கடன் என்று முடிக்கிறார். அதை இனி விரிவாக அவருடைய உரை கூடாக செல்வோம். விரிந்த உரை எழுதுகிறார் இதற்கு, அதை நான் படிப்போம்.
பரப்பு அமைந்து கேள்மின் இது பார்க்கலன் மேல் பூங்கை கரப்பு அருந்த நாடும் கடன்.
பூஞ்சை என்று சொல்லுங்க, நாங்க பயன்படுத்தாதபடியால் அந்த ஞ என்ற எழுத்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பூஞ்சை
பரப்பு அமைந்து கேள்மின் இது பார்க்கலன் மேல் பூங்கை கரப்பு அருந்த நாடும் கடன். பதவுரை, பரப்பு அமைந்து கேள்மின், அதாவது ஞான நூல்களை கேட்கும் போது பரபரப்பில்லாமல் நிறைந்த ஊக்கத்தோடு அவதானித்து கேளுங்கள்.
இது உரையாசிரியர் சேர்க்கிற வார்த்தைகள். பரப்பமைந்து என்பதற்கு என்ன எழுதுகிறார், பரபரப்பில்லாமல் நிறைந்த ஊக்கத்தோடு, அடுத்தது என்ன,
அவதானித்து
கேளுங்கள். உங்கள் தமிழிலே இந்த அவதானித்தல் இல்லை, இப்பொழுது கவனித்து கேளுங்கள் என்பதுதான் பதில். எங்கள் ஊரிலே கவனம் என்பதை அவதானம் என்றுதான் இன்றைக்கும் சொல்கிறார்கள். அவதானம் என்பதுதான் பழைய தமிழ், ரசாவதானம் சதாவதானம் என்று பட்டங்கள் கொடுத்தார்கள். அந்த அவதானத்தை தான் இப்பொழுது எளிமைப்படுத்தி கவனித்தல் என்று, இதுல வடமொழியோ தமிழோ எனக்கு தெரியாது, அதை சொல்லுகிற பொழுது அந்த எங்கள் ஊரிலே இன்றைக்கும் அது பயிற்சியிலே இருக்கிறபடியால் அவருடைய பாஷையிலே அது வருகிறது. அவர் கவனித்து கேளுங்கள் என்பதைத்தான் அவர் அவதானித்து கேளுங்கள் என்கிறார்.
அப்படி அன்றி வேறு விஷயங்களில் மனத்தை விட்டால் மாறுபாடாக விளங்கி துன்பத்தை அடைவீர்கள்.
அது ஒரு பெரிய ஆபத்து. எந்த கல்வியையும் மாறுபாடாக விளங்கினால் உலகியல் கல்விகளிலே ஒரு சிறு பாதிப்பு தான் ஏற்படும். ஏனென்றால் அது உடல் சார்ந்து உலகு சார்ந்த கல்வி. ஞான நூல்கள் என்பது உயிர் சார்ந்த கல்வி. உயிரை மேம்படுத்துகிற வேலைக்காகத்தான் அதை படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கல்வியை படிக்கிற பொழுது கவனம் முதலியவை இல்லாமல் விட்டால் பிழையாக அதை விளங்க வேண்டி வந்துவிடும். அப்படி விளங்கியவர்கள் தான் இன்றைக்கு அதிகமானவர்கள். தத்துவ நூல்களை ஆணவத்தின் ஒரு வடிகாலாகத்தான் பல பேர் படித்து வைத்திருக்கிறார்கள். நான் உங்களை எல்லாரையும் திரும்ப திரும்ப சொல்வதும் கேட்பதும் இதுதான். தத்துவ நூல்களை விளங்குகிறோம், எனக்கு விளங்கிவிட்டது, நான் படிக்கவன், எனக்கு இதெல்லாம் தெரியும் என்கின்ற ஆணவத்தன்மை ஒரு துளி கூட இல்லாமல் கற்க வேண்டும். அது மனதுக்குள்ளே போக வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த பரபரப்பு முதலியவை கற்றால் அந்த நூல் சொல்லுகிற உண்மை நமக்கு புலனாகாது. அது நமக்கு புரிந்து கொள்ளவும் உண்மை புலனாகாமல் வேற என்னென்னவோ பேசிக்கொண்டு வேற என்னவோ செய்து கொண்டு வாழ்க்கையை வீணாக்குவோம். அதுவும் உயிர் சார்ந்த வாழ்க்கையை வீணாக்குவோம். உடல் சார்ந்த வாழ்க்கையை வீணாக்கினால் பரவாயில்லை, உயிருக்காக கற்று உயிர் சார்ந்த வாழ்க்கையை வீணாக்க கூடாது. எங்கள் ஊரிலே இப்போ கொழும்புலையும் யாழ்ப்பாணத்திலையும் ரெண்டு டாக்டர்ஸ் வைத்தியர்கள், ஆங்கில வைத்தியர்கள். அவர்கள் சித்தாந்தத்தை நான் சொன்ன பண்டிதர் கந்தையாவிடம் படித்தவர்கள். நான் பண்டிதர் கந்தையாவே உங்களுக்கு ஏற்கனவே நான் அறிமுகம் செய்திருக்கிறேன். ஆகவே அதை பேரை பற்றி சொல்லியிருப்பேன். அவரிடம் சில காலம் போய் படித்திருக்கிறார்கள் போட்டிருக்கிறது. அவர்களுக்கு இப்போ வேலை இந்த ஃபேஸ்புக் அந்த இந்த பக்கம் பார்த்தால் எதையாவது கண்டித்து கொண்டு இது சைவத்துக்கு அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது இந்த வழிபாடு முறை பிழை, இந்த வேதத்தை படிக்கக்கூடாது, ஆகமம் தான் படிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கந்தையாவை பண்டிதர் கந்தையாவுக்கு மேம்பட்ட தமிழிலே எழுதுவார். பண்டிதர் கந்தையா எளிமையாக எழுதுவார். இவர் ஏதோ என்னமோ பெரிய நான் நினைப்பதுண்டு, இந்த கல்வி இவர்களை எவ்வளவு கெடுத்திருக்கிறது என்று நினைப்பேன். ஏனென்றால் கல்வியை சொல்ல வந்த விடயத்தை விட்டுவிட்டு வேற என்னமோ படித்து தம்மையும் பழுதாக்கி உலகத்துக்கு சொல்ல போய் இதை நம்ப கொஞ்சம் பேர் இருப்பார்கள், உலகத்தையும் பழுதாக்குவார்கள். அதனாலே தான் நான் இவர் சொல்லுகிறார், கவனித்து கேள் இல்லாவிட்டால் இந்த கல்வி பிழை அந்த திரிவு வந்துவிடும். ஐயம் வந்தால் பரவாயில்லை, திரிவு வந்துவிடும். திரிவு வந்தால் அதற்கு பிறகு என்னாகும் என்றால் வேறு திசையிலே போய் வாழ்க்கையை வீணாக்கி இன்னும் பல புறவிகள் எடுக்க வேண்டி வந்துவிடும். அதனாலே தான் சொல்லுகிறார் பரப்பமைந்து கேள்மின் என்றதுக்கு இவ்வளவு உரையும் எழுதுகிறார். அப்படி
பரப்பமைந்து கேள்மின், அதாவது ஞான நூல்களை கேட்கும் போது பரபரப்பில்லாமல் நிறைந்த ஊக்கத்தோடு அவதானித்து கேளுங்கள். அப்படியன்றி வேறு விஷயங்களில் மனத்தை விட்டால் மாறுபாடாக விளங்கி துன்பத்தை அடைவீர்கள். இது மன ஒடுக்கமின்றி கேட்டல். பார்க்கலன்மே பூஞ்ஞை, உரியிலுள்ள பார்ப்புடத்துக்கு மேலே நிற்கும் பூனையானது கரப்பு அருந்த நாடும் கடன். இறப்பிலோடும் கரப்பை தின்னுதற்காக பார்ப்புடத்தில் நின்றும் பாய்ந்தோடும் தன்மை போலாகும்.
நான் அதிலே ஒன்றை தவறாக அந்த குரலை சொல்லி கொண்டிருந்துட்டேன். பால் கடல் மேல் என்று நான் சொல்லிவிட்டேன், அது பால் கலன் மேல் என்றுதான் இருக்கிறது. பால் வைத்திருக்கிற பானைக்கு மேலே இருக்கிற பூனை, பாலை குடிக்க வந்த பூனை பாலை குடிக்காமல் கரப்பானை கண்டவுடன் அதிலே மெனக்கெடுவது போல என்பதுதான் இதற்கு பொருள். அது நான் முன்னே சொன்னது தவறு. அதைத்தான் அவர்கள் பால் கலன் மேல் பூனை பூஞ்சை கரப்பமைந்து நாளும் கடல் என்பதை விளக்கம் செய்கிறார். அந்த வரிகளை திருப்பி படியுங்கள்.
பார்க்கலன்மேற் பூஞ்ஞை, உரியிலுள்ள பார்க்குடத்துக்கு மேலே நிற்கும் பூனையானது கரப்பு அருந்த நாடும் கடன். இறப்பிலோடும் கரப்பை தின்னுதற்காக பார்க்குடத்தில் நின்றும் பாய்ந்தோடும் தன்மை போலாகும்.
அதாவது இந்த உவமையினுடைய அழகை ரசிக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார், பால் குடிப்பதென்பதற்கு உரியிலே ஏறி இருக்கிறது. உரியிலே ஏறுவது உங்களுக்கு தெரியும், பழைய காலத்திலே இந்த பொருள்களை பத்திரம் ஃப்ரிட்ஜ் வருவதற்கு முன்பு உணவுகளை பத்திரமாக வைப்பதற்கு உரி என்று ஒன்று கட்டி வைத்திருப்பார்கள். எங்களிலே எத்தனை பேர் பார்த்தீர்களோ தெரியவில்லை. அதாவது மூன்று கயிறுகள், அதிலே கீழே ஒரு வளையம், இதை ஒற்றை கயிறிலே அது தொங்கும். சமைக்கிற கறிகளை எல்லாம் அதுக்குள்ளே தான் வைப்பார்கள். அப்போ பூனை போய் லேசிலே பூனை முதலியவை போய் அதிலே லேசிலே எடுக்க முடியாது, அது ஒரு தனியே தொங்கிக் கொண்டு இருக்கும். அதிலேயும் பூனை ஏறும் பால் குடிப்பதற்கு. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு பால் குடிக்க ஏறின பூனை அங்கே கரப்பானை கண்டவுடனே அதை விட்டுட்டு பாய்வது போலத்தான் சாதாரண கல்விகள் கற்று அந்த கல்விகள் எல்லாம் விட்டு பிறகு நான் தத்துவம் படிக்கிறேன் என்று தத்துவம் படிக்க வந்துவிட்டு பிறகு தத்துவ நூல்களிலே படிக்கிற பொழுது அதை சரியாக படிக்காமல் இந்த மற்ற விஷயங்களிலே மனதை செலுத்துவது என்பது இப்படித்தான் இருக்கும் என்பதற்கு அந்த உவமையை அந்த உவமையை விளங்க வேண்டும். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறின பூனை அங்கிருந்து பூச்சியை நாடுகிறது என்பது எவ்வளவு அருவறுப்பான செயல் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த உவமை சொல்லப்படுகிறது.
பார்க்கலன் மேல் பூஞ்சை உரியுள்ள பார்க்குடத்துக்கு மேலே நிற்கும் பூனையானது கரப்பு அருந்த நாடும் கடன் இறப்பிலோடும் கரப்பை தின்னுதற்காக பார்க்குடத்தில் நின்றும் பாய்ந்தோடும் தன்மை போலாகும். பரப்பு அதாவது மனம் உலக விஷயங்களில் பரவி ஓடுதல்.
பரப்பு அமைதல் என்பதற்கு அந்த பரப்பு என்பது எங்கே வெளியிலே மனம் ஓடும் என்றால் இதை வந்து படிக்க உட்கார்ந்த பிறகும் மனம் உலக விஷயத்திலே தான் ஓடிக்கொண்டிருக்கும். அதுக்கு வேற உதாரணம் திட்டத்திலே நாம் எல்லாம் அதற்கான உதாரணங்கள் தான். படிக்க என்று விரும்புகிறோம், வந்து உட்காருகிறோம், ஆனாலும் மனதை முழுமையாக இதற்குள்ளே செலுத்த முடியவில்லை. இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், நாளைக்கு என்ன செய்ய வேண்டும், உலக விஷயத்திலே ஓடி பழகிய மனம் அப்படித்தான் ஓடும். அதை அடக்கி படிக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்ல வருகிறார்.
பரப்பு அதாவது மனம் உலக விஷயங்களில் பரவி ஓடுதல். அமைந்து அடங்கி ஒழிந்து மன ஒருமைப்பாட்டுடன் என்றபடி. உரைக்குறிப்பு: பூனை பார்க்குடத்தின் நின்றும் துள்ளி பாயும் போது உரிய நின்றும் பார்க்குடம் விழுந்து உடைய பால் பூனைக்கு பயன்படாமல் போகும்.
இவர் இன்னும் மேலே போகிறார், தோமையை இன்னும் மேலே போய் ரசிக்கிறார். நான் சொன்னேன் பார்க்கடலில் பால்க்கு பாலை குடிக்க ஏறுவதற்கு அது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டும், அங்கே போய் இதை பார்க்கிறது என்றால் இவர் இன்னொன்று சொல்லுகிறார். அங்கே நின்று கொண்டு பூனை இந்த கரப்பை கண்டவுடனே பாய்கிற பொழுது பால் கிடனமும் கீழே விழுந்து உடைந்து விடும். அவை இனி திருப்பி பால் குடிக்கிற வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். அதாவது என்னவென்றால் ஞான நூல்களை கற்கிற பொழுது அதை பிழையாக கற்றுவிட்டால் அது ஞான நூல்களினுடைய பயன் இல்லாமல் போய் இன்னும் பல உறவிக்கு அவர் ஞான நூல்களுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு ஆகிவிடுவார். அதை சொல்லுகிறது என்கிறார் உரையாசிரியர்.
பூனை பார்க்குடத்தின் நின்றும் துள்ளி பாயும் போது உரிய நின்றும் பார்க்குடம் விழுந்துடைய பால் பூனைக்கு பயன்படாமல் போகும். அதுபோல விளங்குதற்கு அரிய ஞான நூலை கற்கும் போது பிற விஷயங்களில் மனசை போக்குபவர் அதன் பொருளை மாறுபாடாக உணர்ந்து தடுமாறி வருந்துவர்.
அதாவது மாறுபாடாக உணர்ந்தால் திரிவு ஞானம் வந்துவிடும். பெரிய பெரிய படிப்பாளிகளை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், சத்தா சித்தாந்தத்திலே பெரும் படிப்பாளிகள், ஆனாவிலிருந்து அகையனம்பரையும் சொல்லுவார்கள், உரையாசிரியர்கள் எல்லாருடையோரையும் சொல்லுவார்கள், ஆனால் சிவத்தை பெற்ற அவர்களாலே முடியாமல் நிற்பார்கள். நான் அது பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். எங்கள் ஊரிலேயே அதை சொல்லக்கூடாது, அவர்கள் பண்டிதர் கந்தையா அவர்களே பிற்காலத்திலே அதை கும்பிடாதே இதை ஆஞ்சநேயர்கள் கோயில்கள் எழும்ப பொழுது கடுமையாக கண்டித்தார். அது அப்படி எழும்பவே கூடாது என்றார். யாதொரு தெய்வம் கண்டி ரத்தெய்வம் ஆகிய அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர் என்பதை படித்துவிட்டும் எல்லா தெய்வத்துக்குள்ளாகவும் சிவத்தை கும்பிட முடியும் என்பதை உணராமல் நிற்பது என்பது அது ஒரு ஒரு பிழைவழி போய்விட்டால் பிறகு அது நான் எனக்கு தெரியும் நான் தான் சைவத்தை வழிநடத்துகிறேன் என்ற நினைப்பு வந்துவிடும். அப்படி வந்துவிட்டால் அது பெரும் தீமையாக முடியும். அதைத்தான் திரிவு என்கிறார்.
கரப்பு ஒரு சிறு பிராணி, பூனை அதை உண்ணுதற்காக பாலை விட்டு போதல் பெரும் பேதமை. அதுபோல அற்பமான உலக இன்பங்களை நாடி ஞான நூல் உபதேசத்தை அவதானியாமல் இருத்தல் புல்லறிவாண்மையாம்.
புல்லறிவாண்மை என்கிறார். உயர்ந்த பால் இருக்கத்தக்கதாக சத்துமிக்க சுவைமிக்க சாத்வீகம் மிக்க பால் இருக்கத்தக்கதாக இவை எதுவுமே இல்லாத கரப்பை போய் கரப்பான் பூச்சி என்கிறோமே கரப்பை போய் நாடி உண்பது என்பது இந்த ஞான நூல்களை இருக்கத்தக்கதாக உலகியலிலே மனதை செலுத்துவதற்கு சமமானது என்கிறார்.
ஞான நூல்களாவன வேத சிவாகமங்களும் அவற்றின் சாரமாகிய சிவஞான சித்தியார் முதலிய சைவ சித்தாந்த சாத்திரங்களும் சிவபெருமானுடைய திருவருள் பதிந்த தேவாரம் திருவாசகம் முதலிய மெய்ஞானிகள் வாக்குகளுமாம்.
இனி உரையாசிரியர் மேற்பட்ட செய்திகள் சொல்ல போகிறார். இதை நீங்கள் ரொம்ப கவனம், இந்த நான் நினைக்கிறேன் இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஞான நூல்களை எப்படி கற்பது என்பதை இந்த குரல் மூலம் சொல்லிவிட்டார். இனி ஞான நூல் என்றால் என்ன என்று தொடங்குகிறார். தொடங்கி வழிபாட்டு முறைமைகள் முழுவதும் சொல்ல போகிறார் இந்த உரை குறிப்பிலே. அது இந்த இடத்திலே சொல்வது ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. ஞான நூல்கள் என்றால் எவை என்பதற்கு பதிலாக இப்போ படித்த அந்த பகுதி வருகிறது. ஒன்று வேதங்கள், அடுத்தது சிவாகமங்கள், சிவாகமங்களிலே இருந்து விளைந்ததாகிய தத்துவ நூல்கள், இவையெல்லாம் புத்தி சார்ந்தவை. இவற்றுக்கப்பாலே நேரடியாக சிவபெருமானுடைய அருள் பரிந்ததாகிய திருமுறைகள், இவ்வளவற்றையும் தான் ஞான நூல் என்கிறார். அதை திருப்பி படியுங்கள்.
ஞான நூல்களாவன வேத சிவாகமங்களும் அவற்றின் சாரமாகிய சிவஞான சித்தியார் முதலிய சைவ சித்தாந்த சாத்திரங்களும் சிவபெருமானுடைய திருவருள் பதிந்த தேவாரம் திருவாசகம் முதலிய மெய்ஞானிகள் வாக்குகளுமாம்.
மெய்ஞானிகளுடைய வாக்குகள் ஏனென்றால் அது நான் முன்பும் உங்களுக்கு திருக்குறளிலே சொல்லியிருக்கிறேன். தேவாரம் முதலிய திருமுறைகளுக்கு என்ன வித்தியாசம் என்றால் அது சிவ வாக்காகவே கருதப்படுகிறது. அது பசுவாக்கல்ல, பதிவாக்கு. நான் சொல்லியிருக்கிறேன், வாக்கு என்பது மெல்ல மெல்ல கிளம்பி மேலே போய் ஆன்ம அனுபவம் ஏற்பட பழையபடி ஒடுங்கி ஒடுங்கி மூலாதாரத்திலே வந்து வாக்கு ஒடுங்கும். வாக்கு ஒடுங்குகிற பொழுது சிவத்தை சார்ந்துவிடும். அதற்கு பிறகு வாக்கு அடங்கிப்போம், ஞானிகளுக்கு வாக்கு அடங்கிப்போம். உலகிகளிலே அருளியல் பாதையிலே நடக்கிறவர்களுக்கு ஒரு அடையாளம் பண்ண வேண்டும் என்பதற்காக இறைவன் அப்படி வாக்கடங்கியவர்களுக்குள்ளே இருந்து அவர்கள் வாக்கு போல தன் வாக்கை எழுப்பி சில செய்திகளை சொல்லுவான் என்பது நான் முன்பு உங்களுக்கு திருக்குறள் வகுப்பிலே சொல்லியிருக்கிறேன். அந்த வாக்குக்கு சிவவாக்கு என்று பெயர். அது நாவுக்கரசர் படித்தார், சம்பந்தர் படித்தார் என்று நாங்கள் சொல்லுகிறோமே தவிர அதெல்லாம் சிவன் படித்தவை. அந்த வாக்கு இறைவனுடைய திருவருளாலே அதட்டிக்கப்பட்டு வந்த வாக்குகள். ஆகவே அந்த வாக்குகளை படிப்பது என்பது அது நேரடி இறை அனுபவத்துக்குள்ளே நாம் புகுவதாக இருக்கும். தத்துவம் படிக்கிற பொழுது கூட புத்தி கூடாகத்தான் போவோம். இது அப்படி அல்ல, சும்மா சொல்ல, தேவார திருவாசகங்களை வாயாலே சும்மா சொல்ல அருள் வரும் என்கிறார். அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவார திருவாசகம் என்றால் ஸ்ரீராமும் இருக்கிறபடியால் சொல்லுகிறேன், அப்படியானால் அப்படி பாசுரங்கள் இல்லையா என்றால் எல்லா அருள்நூல்களும் அப்படித்தான். அனுபவ பக்திமான்களாலே அனுபவம் கொண்டு ஓதப்பட்ட நூல்கள். காலம் கடந்து நிற்க வேண்டும். நான் ரெண்டு நிபந்தனை முன்பும் சொல்லியிருக்கிறேன். காலம் கடந்து நிற்க வேண்டும், ஓதுவார்க்கு பயன் செய்ய வேண்டும். இது ரெண்டும் உள்ள நூல்கள் எல்லாமே அருள்நூல்கள் தான். நாம் சைவத்துக்கூடாக படிக்கிறபடியால் இந்த நூல்களை வரிசைப்படுத்தி இருக்கிறோம். இதை சொன்னால் சைவர்கள் என்ன வீர சைவர்கள் என்னை அடிக்க வருவார்கள். ஆனால் உண்மையை நாம் அப்படித்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த இறைவாக்கும் காலம் கடந்து நிற்கக்கூடிய இறைவாக்காக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஓதினால் அருள் செய்ய வேண்டும், செய்தால் அது சிவவாக்குத்தான். அந்த வாக்கு தருவதாகிய தேவார திருவாசகம் போன்ற நூல்களை ஓதுவது என்பது தத்துவம் என்றாலும் படித்து புத்தியாலே விளங்க வேண்டும். தேவாரம் அப்படி இல்லை, பக்தியோடு அதை சொன்னாலே போதும். இவ்வளவு நூல்களையும் தான் ஞான நூல்கள் என்று வரிசைப்படுத்துகிறார்.
அருள் நூலை கேட்கும் முறைமை இச்செய்யுளில் விளக்கப்பட்டுள்ளது. அவற்றை கேட்டு அருளை பெறுதற்கு பல வகையான சாதனங்கள் அனுட்டிக்கப்படல் வேண்டும். ஷரீர சுகம் வேண்டியவர்கள் ஷரீராபியாசம் செய்வதும், விவேக விருத்தி வேண்டியவர்கள் கலாபியாசம் செய்வதும் எவ்வளவு ஆவசியகமோ, ஞான வளர்ச்சி வேண்டியவன் ஞானாபியாசம் செய்வது அவ்வளவு ஆவசியகம்.
அதாவது உடல் அழகாக இருக்க வேணும் என்றுகின்றவன் உடலுக்கு பயிற்சி செய்கிறான். காலையில் எழும்பி நடப்பான், கொள்வான், அவனுக்கு மசில்ஸ் வர வேணும் என்றால் ஏதோ பாரந்தூக்குவான். இது உடல் அழகாக வேண்டும் என்று விரும்புகிறவன் உடல் அப்பியாசம் செய்ய வேண்டும். அறிவு அழகாக இருக்க வேண்டும் என்றவன் அறிவு அப்பியாசம் செய்ய வேணும். அதான் கலாப்பியாசம் என்கிறான். கலை என்பது கல்வி, அதை நீங்கள் தெரிந்து கொள்ளும். கலை என்ற வார்த்தை எங்களுக்கு கல்வியை குறிக்கிற வார்த்தை. ஆகவே கல்வியை வேண்டுகிறவன் அது பற்றி அபியாசம் பண்ண வேண்டும். அதுதான் சரஸ்வதி வீணையை வைத்து மீட்டுகிறாள் என்று சொல்லுகிறாள். மீட்ட திரும்ப 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 படிக்க அந்த படிப்பு ஆழமாக ஆகும். மாடுகளை மீட்பது போல என்று அதற்கு உவமை சொல்வார்கள். உண்ட உணவை திரும்ப திரும்ப அது படிக்க வேண்டும். ஆகவே கல்வியிலே ஆழங்காண வேண்டியவன் கலாபியாசம் செய்ய வேண்டும். உடலிலே அழகு வேண்டுகிறவன் உடல் அபியாசம் செய்ய வேண்டும். தேகாபியாசம் என்கிறார் அதை தேகத்திலே செய்வது. அதுபோல ஞானத்திலே உயர வேண்டும் என்கின்றவன் ஞானாபியாசம் செய்ய வேண்டும் என்கிறார். அதை பற்றி விவரம் சொல்ல போகிறார்.
ஷரீர சுகம் வேண்டியவர்கள் ஷரீராபியாசம் செய்வதும், விவேக விருத்தி வேண்டியவர்கள் கலாபியாசம் செய்வதும் எவ்வளவு ஆவசியகமோ, ஞான வளர்ச்சி வேண்டியவன் ஞானாபியாசம் செய்வது அவ்வளவு ஆவசியகம். கணிதத்தில் உள்ள ஒரு பாடத்தை ஒருவன் நிதானமாக விளங்க வேண்டுமாயின் அதை சார்ந்த பல அபியாசங்களை செய்ய வேண்டும்.
இதுதான் நமக்கு கல்வியிலே நடக்கிறது. ஒரு 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 தியரியை விளங்கப்படுத்தி விட்டு அதிலே ஒரு 20 கணக்கு செய்ய தருவார்கள். செய்தால் அந்த கணக்கு நமக்கு பயிற்சி ஆகிவிடும். படிப்பித்தல் முறை நாங்கள் சின்ன வயதிலே அப்படித்தானே படித்தோம். ஒரு ஏதாவது ஒரு கணக்கு முறையை சொல்லிவிட்டு பிறகு அதிலே ஒரு 20 கணக்கு ஹோம்வொர்க் தருவார்கள். செய்து கொண்டு வா என்றால் அம்மா அப்பா செய்து கொடுக்காத பட்சத்திலே அவனாக செய்தால் அவனுக்கு ஒரு பயிற்சி வந்துவிடும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அதை அதிலே அப்போ அது திரும்ப திரும்ப செய்ய பயிற்சி பெறுவது போலத்தான் ஞான நூல்கள் கற்கிற பொழுதும் அதை திரும்ப திரும்ப படித்தால்தான் அதிலே பயிற்சி வரும். திங்களும் புதனும் சந்திக்கிற இடத்திலே மட்டும் வாசித்து விட்டு போவது என்பது அது ஒரு மேலோட்டமான கல்வி. அதிலே ஆழம் பெற வேண்டுமானால் அதை திரும்ப திரும்ப கற்று தேர வேணும் என்கிறார்.